We have been thinking these days about what sin really is and what holiness really is.
உண்மையாலுமே பாவம் என்ன என்றும் பரிசுத்தம் என்ன என்றும் இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And if we don't have that foundation in our life, we can never build fellowship.
இந்த காரியத்தின் மரியாதை பட்சத்திலே ஒரு காலம் நாம் ஐக்கியத்தை கட்ட முடியாது.
In the Old Testament, the Lord did say, "Be holy, for I am holy."
நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார்.
And he gave them the law.
அவர்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தார்.
For two reasons.
இரண்டு காரணங்களுக்காக.
One was to show them God's standards.
தேவனுடைய நிலவரம், அவருடைய நிலை தரம் என்ன என்பதை காண்பிக்கும்படியாக.
And how they did not come up to God's standard.
தேவனுடைய அந்த தரத்திற்கு மக்கள் எப்படி வர முடியாது இருந்தது என்பதையும் அறிந்து கொள்ளும்படியாக.
You know, the law was like a medical scan. It shows our inward condition.
நியாயப்பிரமாணம் என்பது நாம் ஸ்கேன் எடுப்பது போல நம்முடைய உண்மையான நிலையை அது நமக்கு காண்பிக்கிறது.
The doctors sometimes will take a scan to see what is the condition of inside your body.
உங்கள் சரீரத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக அறியும்படியாக டாக்டர்கள் ஸ்கேன் எடுக்கிறார்கள்.
The law was like that, to showing people what was inside.
உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணம் இருக்கிறது.
And the other reason why God did not, why God gave the law,
நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்ததற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால்,
was to show them that no matter how hard you try, you can never reach up to God's standard.
எவ்வளவுதான் கடினமாய் முயற்சி செய்தாலும் ஒரு காலம் நீ தேவனுடைய தரத்திற்கு உயர முடியாது என்பதை மனிதனுக்கு காண்பிக்க முடியாக.
Now I want to show you something interesting about the Old Testament law which you may not have known.
நீங்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தினுடைய சுவாரஸ்யமான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
The Old Testament law, the main thing was 10 commandments.
பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களிலே 10 கற்பனைகள் தான் முக்கியமானவைகள்.
Actually there were 613 commandments.
613 கட்டளைகள் இருக்கிறது சொல்லப்போனால்.
In the many many laws in Deuteronomy, Numbers, Exodus, all over.
உபாகமம், எண்ணாகமம், யாத்ராகமம் போன்ற புத்தகங்களிலே இன்னும் எத்தனையோ பிரமாணங்கள் காணப்படுகிறது.
But the main thing were the 10 commandments.
ஆனால் அதிலே பிரதானமான காரியங்கள் 10 கற்பனைகள்.
And in those 10 commandments,
அந்த 10 கற்பனைகளிலே
even the best people in Israel could obey only 9.
இஸ்ரவேலிலே மேன்மையான சிறந்த மக்கள் கூட அந்த 10 கற்பனைகளில் 9 கற்பனைகளுக்கு தான் கீழ்ப்படிய முடிந்தது.
I don't think many people have noticed that.
அநேகர் அதை கவனித்திருப்பார்கள் என்று நான் எண்ணவில்லை.
I myself never noticed it till I studied the Bible carefully.
நான் அதிக கவனமாய் படிக்கும் வரை நானும் கூட அந்த காரியத்தை கவனித்ததில்லை.
I never heard anybody preach on it.
யாருமே இதை குறித்து பிரசங்கிப்பதையும் நான் கேள்விப்பட்டதில்லை.
There are so many things in the Bible which nobody preaches on.
வேதத்திலே காணப்படுகிற பல காரியங்களை யாருமே பிரசங்கிப்பதில்லை, அநேகர் பிரசங்கிப்பதில்லை.
One of the things we do in our church is to preach those things which other people don't preach.
நம்முடைய சபையிலே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் மற்றவர்கள் பிரசங்கிக்காத காரியங்களை நாம் பிரசங்கிப்பது.
And one of those things is about this 10th commandment.
அந்த காரியங்களில் ஒன்றுதான் இந்த 10 கற்பனைகளில் உள்ள காரியங்கள்.
Turn to Exodus chapter 20.
யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம்.
The first commandment is in verse 2 and 3. I am the Lord your God. You shall have no other gods but me.
முதல் கற்பனை என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
Verse 2 and 3.
இரண்டாம் வசனம், மூன்றாம் வசனம்.
The second commandment was you shall not make any idols. Verse 4.
நான்காம் வசனத்திலே நீ பூமியின் கீழே எனக்கு எந்த ஒரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க கூடாது.
The third commandment was verse 7. Don't take the name of the Lord in vain.
மூன்றாவது கற்பனை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக.
The fourth, remember the Sabbath day to keep it holy.
நான்காவது கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய்.
These four commandments related to God and were written on one tablet of stone.
இந்த நான்கு கற்பனைகளும் அந்த இரண்டு கற்பலகளிலே ஒரு கற்பலகிலே எழுதப்பட்டது. இவைகள் தேவனோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள்.
And the sum of this four commandments was love the Lord your God with all your heart, soul, strength and mind.
இந்த நான்கு கற்பனைகளுடைய சாராம்சம் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக.
And the second command, the second tablet had six commandments.
இரண்டாவது அந்த கற்பலகிலே ஆறு கற்பனைகள் எழுதப்பட்டிருந்தது.
That related to loving our neighbor as ourselves.
அந்த கற்பனைகள் நமக்கும் நம்முடைய அயலகத்தாருக்கும் உள்ள உறவிலே உறவு சம்பந்தப்பட்டதான காரியம்.
So in these two tablets you have the two commandments which Jesus said.
ஆகவே இந்த இரண்டு கற்பனைகளிலேயும் இயேசு சொன்ன இரண்டு கட்டளைகள் அடங்கி இருக்கிறது.
So in the second commandment in the second tablet
இரண்டாவது கற்பலகையிலே
you have the fifth commandment.
ஐந்தாவது கற்பனை எழுதப்பட்டிருக்கிறது.
And that is in verse 12 honor your father and mother.
உன் தகப்பனையும் உன் தாயும் கனமண்ணுவாயாக என்று 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
Number 6
ஆறாவது
next verse you shall not murder.
நீ கொலை செய்யாதிருப்பாயாக.
Number 7 you shall not commit adultery.
ஏழாவது கற்பனை விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
Number 8 you shall not steal.
அடுத்த கற்பனை பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
No, no, no. Number 8 you shall not steal. Verse
15 எட்டாவது கற்பனை களவு செய்யாதிருப்பாயாக.
And number 9 in verse 16 now notice this is not don't tell lies don't bear false witness against your neighbor.
பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற கற்பனை அல்ல, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
Don't tell lies is a new covenant commandment. Nobody could keep it in the Old Testament.
பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது புது கற்பனையின் புது உடன்படிக்கையுடைய பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் யாருமே அதுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை.
Because without the power of the Holy Spirit it is impossible to stop telling lies.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாதபடிக்கு பொய் சொல்வது நிறுத்துவது கூடாத காரியம்.
Those who tell lies are not filled with the Holy Spirit.
பொய் சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல.
So there was no commandment don't tell lies but in the court don't bear a false witness against your neighbor.
பொய் சொல்லாதிருப்பாய் என்ற ஒரு கற்பனை இல்லை, ஆனால் வழக்கு மன்றத்திலே பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று இருக்கிறது.
And Jesus said in the New Testament is not like that. Inside court, outside court, your yes must be yes, your no must be no.
ஆனால் புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ன சொன்னார், வழக்கு மன்றத்திலோ வெளியிலோ உடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்று என்பது இல்லை என்றும் இருக்க கடவுது.
So those 9 commandments everybody could keep.
அவே இந்த 9 கற்பனைகளையும் எல்லாருமே கை கொள்ள முடிந்தது.
It was possible because they were all external.
இவைகள் எல்லாமே புற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கிறபடினாலே அது சாத்தியமானதா இருந்தது.
Right at the end God put one commandment that was inward.
ஆனால் அங்கே முடிவிலே உள் சம்பந்தமான காரியத்தை குறித்ததான ஒரு கற்பனையை வைத்திருக்கிறார்.
That you shall not desire your neighbor's wife or house. அயலகத்தானுடைய
மனைவியோ அவனுடைய விலங்குகளையோ அவனுடைய வீட்டையோ இச்சிக்க வேண்டாம்.
Or anything that belongs to your neighbor.
அயலகத்தானுக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் நீ இச்சிக்க கூடாது.
He was not saying you must not touch your neighbor's wife.
எல்லா அயலகத்தானுடைய பொருட்களை எல்லாம் தொடக்கூடாது என்று சொல்லவில்லை.
You should not desire it.
அதை உள்ளத்திலே ஆசைப்படக்கூட கூடாது.
Who could keep that?
யாரால் இதை கடைபிடிக்க முடியும்?
Nobody could keep it.
யாருமே இதை கடைபிடிக்க முடியாது.
Even nowadays nobody can keep it.
இப்பொழுதும் கூட யாருமே இதை கடைபிடிக்க முடியாது.
Except those who are filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர்கள் தவிர.
If you want to know why you should be filled with the Holy Spirit.
ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று நீங்கள் அறிய விரும்பினால்
look at this commandment and see if you can keep it.
இந்த கற்பனையெல்லாம் பாருங்கள், இதை உங்களால் கைக்கொள்ள முடியுமா இல்லையா என்று பாருங்கள்.
Especially this 10th one.
இந்த குறிப்பாக இந்த 10வது கற்பனை.
You shall not covet or desire your neighbor's house.
பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக.
Or his wife.
பிறனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக.
Or his male servant, female servant.
அவனுடைய வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ.
Or anything that belongs to your neighbor.
அல்லது பிறனுக்கு சொந்தமான எந்த ஒரு காரியத்தையும் இச்சிக்க வேண்டாம்.
Why did God give a commandment like this when he knew that nobody could keep it?
யாருமே இதை கைக்கொள்ள முடியாது என்று அறிந்திருந்தும் ஏன் தேவன் இந்த கற்பனையை கொடுத்தார்?
He gave it to test who will be honest. To acknowledge I cannot keep it.
என்னால் இதை கைக்கொள்ள முடியாது என்று நேர்மையாக யார் சொல்ல போகிறார் என்பதை பார்க்கும்படியாக சோதித்து பார்க்கும்படியாக இந்த கற்பனையை வைத்திருக்கிறார்.
That commandment was kept at the bottom to see how many people will pretend that we are keeping all the commandments.
எல்லா கற்பனைகளையும் நான் கைக்கொள்கிறேன் என்பது போல நடிக்கிறவர்கள் யார் என்று சோதித்து பார்க்கும்படியாக.
And how many people will be honest and say I can keep 9 but I cannot keep the 10.
9 கற்பனைகளையும் நான் கைக்கொள்ள முடிகிறது, 10வது கற்பனையினாலே கைக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய நேர்மையுள்ளவர்கள் யார் என்று பார்க்க முடியாது.
Even today God is testing people to see who are honest.
இன்றைக்கும் கூட தேவன் யாரெல்லாம் நேர்மையா இருக்கிறார்கள் என்பதை சோதித்து பார்க்கிறார்.
Who will be honest about their inward failure?
தங்களுடைய உள்ளான வீழ்ச்சிகளை குறித்து யாரெல்லாம் நேர்மையா இருக்க போகிறார்கள்?
When Jesus came the Pharisees were all boasting in the external commandments.
இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது பரிசேயர்கள் எல்லாரும் வெளிப்பிரகாரமாக கைக்கொள்ளக்கூடிய பிரமாணங்களை குறித்து மேன்மை பாராட்டினார்கள்.
But they were not honest about the inward failure of the 10th commandment.
ஆனால் உள்ளாக இருக்கக்கூடிய வீழ்ச்சி இருக்கிறதே, 10வது கற்பனையை கைக்கொள்ள முடியாத நிலை, அதை குறித்து அவர்கள் நேர்மையாக இல்லை.
Even today believers are like that.
இன்றைக்கும் விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
They have a very good external testimony in the church.
அவர்களுக்கு வெளிப்பிரகாரமாக சபையில் நல்ல ஒரு சாட்சி இருக்கிறது.
But they are not honest about inward failure.
ஆனால் உள்ளாக இருக்கக்கூடிய வீழ்ச்சியை குறித்து அவர்கள் நேர்மையாக இருப்பதில்லை.
And if they are not honest with God about their inward failure, they will never get victory over sin.
உள்ளாக இருக்கக்கூடிய வீழ்ச்சியை குறித்து நேர்மையாக அவர்கள் இல்லாத பட்சத்தில் ஒரு காலம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள வர முடியாது.
So if you want victory over sin,
உங்களுக்கு பாவத்தின் மேல் வெற்றி வேண்டுமா?
Let me tell you one thing.
நான் உங்களை ஒன்றை உங்களுக்கு
சொல்லட்டும். Be honest about your inward failure.
உங்கள் உள்ளான வீழ்ச்சிகளை குறித்து நேர்மையாக இருந்து விடுங்கள்.
Not to man, but to God.
மனிதனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலே.
Be honest before God.
தேவனுக்கு முன்பாக நேர்மையாக இருந்து விடுங்கள்.
You know when Jesus spoke to the rich young ruler.
அந்த ஐசுவரியமுள்ள வாலிபனிடத்திலே ஆண்டவர் பேசின பொழுது.
You see in Mark's Gospel chapter 10.
மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்.
Mark's Gospel chapter 10.
மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம்.
This man came up to Jesus and said, verse 17, what shall I do to inherit eternal life?
நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான்.
And Jesus said,
இயேசு சொன்னார்,
keep the commandments.
கற்பனைகளை கைக்கொள்.
And see the commandments he listed in verse 19.
மார்க் 10:19 லே வாசித்து பாருங்கள் என்னென்ன கற்பனைகள் என்று.
He didn't mention the first four commandments because everybody keeps them.
முதல் நான்கு கற்பனைகளை அவர் இங்கே சொல்லவில்லை, ஏனென்றால் எல்லாரும் அதை கைக்கொள்கிறார்கள்.
In Israel nobody worshiped idols in those days.
அந்த நாட்களில் இஸ்ரவேலில் யாருமே விக்கிரகத்தை வணங்கினதில்லை.
Nobody took the Lord's name in vain.
யாருமே தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்கவில்லை.
Everybody kept the Sabbath.
எல்லாருமே ஓய்வு நாளை ஆசரித்தார்கள்.
They didn't have any other gods.
வேறு தேவர்களே அவர்களுக்கு இல்லை.
At that time.
அந்த காலகட்டத்திலே.
Everybody.
எல்லாரும்.
So Jesus did not even mention the first four commandments.
ஆகவே முதல் நான்கு கற்பனைகளை இயேசு அங்கே சுட்டி காண்பிக்கவே இல்லை.
But he said keep the commandments.
நீ கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார்.
Number 5.
ஐந்தாவது.
Honor your father and mother.
தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாக.
And number 6.
ஆறாவது.
Don't murder.
கொலை செய்யாதிருப்பாயாக.
Number 7.
ஏழாவது.
Don't commit adultery.
களவு செய்யாதிருப்பாயாக.
Number 8.
எட்டாவது.
Don't steal.
களவு செய்யாதிருப்பாயாக.
And number 9.
ஒன்பதாவது.
Don't bear false witness.
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
That's all.
அவ்வளவுதான்.
Why didn't he mention the 10th one here?
இங்கே ஏன் 10வது கற்பனையை ஆண்டவர் சொல்லவில்லை?
He mentioned 5, 6, 7, 8, 9.
5, 6, 7, 8, 9. அவ்வளவுதான் சொன்னார்.
He knew that they are already keeping the first four.
முதல் நான்கை ஏற்கனவே எல்லாரும் கைக்கொள்கிறார்கள் என்று அறிந்திருந்தார்.
He was actually saying you must keep these 9 commandments.
ஆகவே இயேசுவே இந்த 9 கற்பனைகளை கைக்கொள்கிறார் என்று சொன்னார்.
Why did he not mention the 10th one?
ஏன் அவர் 10வது கற்பனையை அங்கே சொல்லவில்லை?
Because he knew that nobody can keep it.
யாருமே அதை கைக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார்.
Nobody can keep the 10th commandment. Why ask a person if he's keeping it? Why tempt him to tell a lie?
Yen yarume inda karpanai kai kolla mudiyadu agave yen adai karpanai kai kolugira illaya endru kettu poi solla veikka vendum.
So even Jesus did not mention the 10th commandment.
Yesuvum kuda anda 10th kattalaiye inge sollavillai.
But he had a problem with the love of money, so he went away.
So avanukku irundha prachanai pana aasai agave avan poi vittan.
Now when you turn to Paul's a testimony in Philippians 3.
பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே பவுலினுடைய சாட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது,
he says in verse 6.
ஆறாம் வசனத்திலே சொல்கிறார்,
according to the righteousness which is in the law I was found blameless.
நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்கிறார்.
Absolutely blameless.
முற்றிலும் குற்றம் இல்லாதவன்.
Here's a man testifying I have kept the whole law.
முழு பிரமாணத்தையும் கைக்கொண்ட ஒரு மனிதன் என்று இங்கே தன்னை குறித்து சொல்கிறார்.
So you say, Paul, did you keep all 10 commandments?
பவுலே நீர் 10 கற்பனைகளையும் கைக்கொண்டவரா என்று கேட்கலாம்.
Let's see his testimony in Romans 7.
ரோமருக்கு என்ன நிருபம் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய சாட்சியை நாம் பார்க்கலாம்.
Romans 7.
ரோமர் 7ஆம் அதிகாரம்.
He tells us about the 10th commandment.
அங்கே 10வது கற்பனையை குறித்து அவர் சொல்கிறார்.
And there we see that when Paul says I lived according to the righteous standard of the law, he means only the 9 commandments.
Ange Paul nyayapramanathudaiya neethinpadi naan vaazhndhavan kutram saattapadaadhu endru sollumbodhu andha 9 karpanaigalai kurithu dhaan solugiraar.
Because that is all that the Jewish people expected people to keep.
Andha naatkalile yuda makkal edathilirundhu edhirpaarkkappattadhu avvalavu dhaan.
So he says in Romans 7:7.
Aave Romar 7th adhigaram 7th vasanathile solugiraar.
In the middle of that verse.
Andha vasanathin mathiyile
I would not have known about coveting unless the law had said in the 10th commandment you shall not covet.
நீ இச்சையாதே என்று இச்சையாதே இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று 7ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கிறோம்.
This is the law told me that even desiring is a sin.
ஆசைப்படுவதே பாவம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே.
And so when I realized that
நான் அதை உணர்ந்த பொழுது
Sin, taking opportunity through the commandment, produced in me lusting of every kind.
பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னை நடப்பித்தது.
Here is an honest man.
இங்கே பாருங்கள் ஒரு நேர்மையான ஒரு மனிதன்.
Paul was a young man about 30 years old when he was converted.
பவுல் ரட்சிக்கப்பட்ட பொழுது மனந்திரும்பின பொழுது 30 வயது நிரம்பிய வாலிபனாய் இருந்தார்.
And he says, I'll give you my testimony.
என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன்.
I was thoroughly defeated inside.
நான் உள்ளான வாழ்க்கையிலே முற்றிலுமாக வீழ்ச்சி அடைந்தவன்.
I lusted after my neighbor's wife.
என்னுடைய அயலகத்தானுடைய மனைவியை நான் இச்சித்தவன்.
I lusted after my neighbor's daughters.
என்னுடைய அயலகத்தானுடைய பிள்ளைகளை மகள்களை நான் இச்சித்தவன்.
I lusted after my neighbor's property and business and so many things.
என்னுடைய அயலகத்தானுடைய சொத்து அவருடைய தொழிலை எல்லாம் நான் எனக்கு இருக்காதா என்ற ஆசைப்பட்டு இச்சித்தவன்.
What does he say? Lusting of every kind.
பார்த்தீர்களா சகலவித இச்சைகளையும் என்னிலே நடப்பித்தது.
What an honest man.
எவ்வளவு நேர்மையான மனிதர் பவுல்.
Are you honest like that?
அதுபோல நீங்கள் நேர்மையானவர்களா இருக்கிறீர்களா?
But he was not only honest.
அவர் நேர்மையா இருந்தது மட்டுமல்ல.
He was fed up with his defeated life.
தன்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வீழ்ச்சியடிக்கப்பட்ட வாழ்க்கையினாலே சலித்து அழுத்து போய்விட்டார்.
He says verse 24, what a wretched man I am. How will I ever be set free from all these things?
24ஆம் வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்?
He says I want to do what is right.
நல்ல காரியத்தை நேர்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறேன்.
But I find all types of things in me dragging me down.
ஆனால் என்னையோ எனக்குள்ளாக எல்லாவிதமான இச்சைகளையும் உள்ளே பார்க்கிறேன்.
How shall I be free?
நான் எப்படி விடுதலையாக்கப்பட முடியும்?
Then he says in chapter 8 verse 2.
8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார்.
The law, another law.
வேறொரு பிரமாணம்
came in.
எனக்குள்ளாக வந்தது.
That set me free.
அது என்னை விடுதலையாக்கிற்று என்று சொல்கிறார்.
Moses' law brought me into bondage.
மோசேனுடைய பிரமாணமானது என்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக எடுத்துச் சென்றது.
Before that law came, I thought I was a good man.
அந்த பிரமாணம் வருவதற்கு முன்பதாக நான் நல்ல மனிதன் என்று தான் பெயர் வாங்கினேன்.
But when I heard God's standard, I realized I'm a terrible sinner.
ஆனால் தேவனுடைய நிலவரத்தை நான் பார்க்கும்போது நான் பயங்கரமான பாவி என்று உணர்ந்தேன்.
But I didn't cover it up and pretend I'm a holy man.
ஆனால் நான் அப்படியே மூடி நான் நல்ல மனிதனைப் போல நடிக்கவில்லை.
I admitted that I have sinned.
நான் பாவம் செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன்.
And I longed for freedom.
ஆனால் விடுதலைக்காக நான் வாஞ்சிக்கிறேன்.
God gave me another law.
ஆண்டவர் வேறொரு பிரமாணத்தை எனக்கு கொடுத்தார்.
It's called the law of the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம்.
And that law is not commandments.
அந்த பிரமாணம் என்பது கற்பனைகள் அல்ல.
It says here that law is life in Christ Jesus.
அந்த பிரமாணம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவிலே இருக்கக்கூடிய ஜீவன்.
This life had another law.
இந்த ஜீவன் தான் எனக்கு வேறொரு பிரமாணமா இருக்கிறது.
And the life of Jesus was like a law. It says that set me free from
yes.
this inward law of sin
yes.
that was making me a slave.
என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமையாக்க கூடிய அந்த பிரமாணத்திலிருந்து இயேசுனுடைய ஜீவன் என்கிற பிரமாணமானது என்னை விடுதலையாக்கிற்று.
See, this inward law was always pulling me down.
உள்ளே இருக்கக்கூடிய பிரமாணமானது என்னை எப்பொழுதுமே கீழ்நோக்கியே இழுத்துக்கொண்டே இருக்கிறது.
But another law,
வேறொரு பிரமாணம்,
when I was filled with the Holy Spirit,
நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது,
it brought the life of Jesus in me.
அது எனக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய இயேசுவினுடைய ஜீவனை கொண்டு வருகிறது.
The life of Jesus lifted me up.
இயேசுவினுடைய ஜீவனானது என்னை அப்படியே மேலே உயர்த்துகிறது.
See, there is a life in these birds.
பறவைகளை பாருங்கள், அந்த பறவைகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்கிறது.
That life has got a law that lifts them up against the pull of the earth.
இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த பறவைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் உயிரானது அதை மேலேயே தூக்குகிறது.
And how high these eagles and all fly.
சில சமயத்தில் கழுகுகளை பாருங்கள் எவ்வளவு உயரத்திலே ஆகாசமாக பறக்கிறது.
This law of gravity cannot pull them down.
இந்த புவியீர்ப்பு விசையானது அதை இழுக்க முடியவில்லை.
There's another law God has put into those birds.
அந்த பறவைகளுக்குள்ளாக தேவன் வேறு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார்.
They just overcome this law which is pulling us all of us down.
நம்ம எல்லாரையுமே கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய அந்த பிரமாணத்துக்கு விரோதமாக அதுக்கு நேர் எதிராக மேலே பறக்கிறது.
So this God who put that life into the birds.
ஆகவே அந்த பறவைக்குள்ளாக ஜீவனை வைத்த அந்த தேவன்,
through the Holy Spirit he can put the life of Jesus inside us.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளாக வைக்க முடியும்.
Now if you open only a little bit of your life to Jesus Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் மட்டுமே திறக்கிறவளாய் இருந்தால்,
and all the other areas of your life you keep closed.
உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளும் மூடப்பட்டிருந்தால்,
that will be like tying a lot of heavy weights to the leg of a bird.
ஒரு பறவையினுடைய காலிலே நிறைய பாரத்தை கட்டி தொங்க விட்டால் எப்படி இருக்கும்? அது போலதான்.
If you tie sort of 1 ton to the leg of a eagle.
ஒரு கழுகினுடைய காலிலே 1000 கிலோ 1 டன் எடையை நீங்கள் பாரத்தை கட்டி விட்டால் என்ன செய்யும்?
It won't be able to fly.
ஆனால் பறக்க முடியாது.
Because these things are dragging it down.
ஏனென்றால் இந்த பாரமானது கீழ் நோக்கி எடுத்துக்கொண்டே இருக்கிறது.
Many of you have asked Jesus to come into your heart.
உங்களில் அநேகர் இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேட்டிருக்கிறீர்கள்.
But you have not allowed him to come to every part of your heart.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் அவர் வருவும்படியாய் நீங்கள் அழைக்கவில்லை.
The Holy Spirit has come.
பரிசுத்தாவின் உள்ளே வந்து விட்டார்.
If he did not come, you are not born again.
நீங்க அவர் உள்ளே வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது.
See Romans 8:9.
ரோமர் 8:9 வாசியுங்கள்.
If you don't have the Spirit of Christ, you don't even belong to him.
தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஆவி நீங்கள் அவருடையவர் அல்ல.
So when you ask Jesus to come into your heart really,
அங்க உண்மையாலுமே இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள் ஆனால்
it's not Jesus who comes.
அங்கே உள்ளே வருவது இயேசு அல்ல.
Jesus is in heaven.
இயேசு பரலோகத்திலே இருக்கிறார்.
And he's got a body.
அவருக்கு ஒரு சரீரம் இருக்கிறது.
How can he come?
அவர் எப்படி வர முடியும்?
It is his spirit that comes, it says here.
இங்கே பார்த்தீங்களா ரோமர் 8 அதிகாரம் 9 வசனத்திலே கிறிஸ்துவின் ஆவி என்று பார்க்கிறோம்.
That spirit comes inside.
அந்த கிறிஸ்துவின் ஆவி உள்ளே வருகிறார்.
That's the Holy Spirit.
அதான் பரிசுத்த ஆவியானவர்.
Then you are born again.
அப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள்.
But you may not be filled with the Holy Spirit.
ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருக்கலாம்.
Why you are not filled with the Holy Spirit?
ஏன் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை?
Because the other rooms in your heart you don't open.
நீங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய மற்ற அறைகளை எல்லாம் திறக்கவில்லை.
And Jesus will not force his way into those rooms.
இயேசு அந்த அறைகளுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு உடைத்துக்கொண்டு உள்ளே வர மாட்டார்.
He says I knock at the door.
நான் வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன்.
There is one, there's one room called guilt.
குற்ற மனசாட்சி என்கிறதான ஒரு அறை இருக்கிறது, ஒரு ரூம் இருக்கிறது.
He knocks at that door.
அந்த கதவை தட்டுகிறார்.
Will you let me in and take so that I can take away all your guilt?
என்னை உள்ளே வர அனுமதிப்பாயா? உன்னை நான் வந்து விட்டால் உன்னை எல்லா குற்ற மனசாட்சியும் நீக்கி விடுவேன் என்று சொல்கிறார்.
Yes Lord, please come.
ஆமாண்டவரே வாரும்.
He comes in.
உள்ளே வருகிறார்.
And I am free.
நான் இப்பொழுது குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாகி விட்டேன்.
My sins are forgiven.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு
விட்டது. Spirit of Christ has come.
கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வந்து விட்டது.
He says I will not remember your sins anymore.
இனிமேல் உன்னுடைய பாவங்களை நினையாது இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
But he is still knocking.
ஆனால் இன்னும் தட்டிக் கொண்டிருக்கிறார்.
Can I come into the other room where you got your television set?
நீ டெலிவிஷன் செட் வீட்டில் வைத்திருக்கிறாய், அந்த ரூமுக்கு நான் வரட்டுமா என்று தட்டுகிறார்.
So that I can decide what you watch and what you will not watch.
என்ன டிவி காட்சிகளை நீ பார்க்கலாம், என்ன டிவி காட்சிகளை நீ பார்க்க கூடாது என்று நான் தீர்மானிக்கட்டுமா என்று கேட்கிறார்.
Will you allow me to come in there so that I can take all those DVDs of the movies you have and throw it away?
நான் உள்ளே வந்து நீ வைத்திருக்கக்கூடிய தேவையற்ற டிவிடிகளையும் சிடிக்களையெல்லாம் தூக்கி எறிவதற்கு நீ எனக்கு அனுமதி தருவாயா?
All those dirty Tamil serials.
தமிழ் சீரியல், அசுத்தமான காட்சிகள் நிறைந்த சிடி,
இதெல்லாம் நான் தூக்கி எறியட்டுமா? All those dirty pictures of women who tempt you sexually with all their gyrations and dances.
ஆபாசமான ஆடை அணிந்து தங்களுடைய ஆடலினாலே பாடலினாலே உங்களை வசீகரிக்கக்கூடிய இச்சையில இழுக்கக்கூடிய அந்த காட்சிகள் நிறைந்த சிடியை வைத்திருக்கிறாயே, அதை நான் தூக்கி எறியட்டுமா? நான் கதவை தட்டுகிறேன்.
I am coming there. Shall I? Will you enter in?
நான் உள்ளே வர போகிறேன், அனுமதிப்பாயா?
No Lord, don't.
எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு தேவை.
It's like drinking poison and saying this is sweet, so I like it.
விஷம் ரொம்ப இனிப்பா இருக்கிறது, எனக்கு அது பிடிக்கிறது, ஆகவே நான் குடிக்கிறேன் என்று சொல்வதை போல.
You know, whenever anybody wants to poison somebody, they won't give you a whole glass of poison.
யாராவது விஷம் வைத்து கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு டம்ளர் முழுசா விஷத்தை ஊத்தியா கொடுப்பாங்க?
No.
இல்லை.
A few drops of poison in a nice sweet glass of milk.
நல்ல இனிப்பான பால், சூடான பால், அதிலே ஒரு சில சொட்டு விஷம், அவ்வளவுதான்.
A nice cup of coffee with few drops of poison.
அல்லது நல்ல ப்ரூ காபி சுட சுட அதிலே கொஞ்சம் விஷம்.
A lot of these movies are like that.
அநேக movie படங்கள் இப்படி தான் இருக்கிறது.
The Lord is trying to save you from that poison.
இந்த விஷத்திலிருந்து தேவன் உன்னை பாதுகாக்க முடிய விரும்புகிறார்.
He is knocking.
அவர் அங்கே தட்டிக் கொண்டிருக்கிறார்.
You say no.
இல்லை என்று நீங்க சொல்றாயா?
Okay.
சரி.
He will knock few times, after that he will stop knocking also.
ஒரு சில முறைகள் அவர் தட்டிக் கொண்டே இருப்பார், அதற்கு பிறகு தட்டுவதை நிறுத்தி விடுவார்.
You do what you like.
நீ எதை வேண்டுமோ விரும்புகிறாய் அதை செய்து விடு.
Another room.
இப்பொழுது வேறு ஒரு அறைக்குள்ளாய் வருகிறார்.
All the books you are reading, your library, I want to look at that.
நீ வைத்திருக்கிறாய் ஒரு நூலகம், எந்த விதமான புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறாய், அந்த அறைக்குள்ளாய் வரட்டுமா என்று கேட்கிறார்.
All magazines you are reading,
என்ன விதமான பத்திரிகைகளை நீ வாசிக்கிறாய்,
all stories you are reading,
என்ன விதமான கதைகளை வாசிக்கிறாய்.
Can I come and search through that and throw away the things which you should not be reading?
அங்கே உள்ளே வந்து நீ வாசிக்க கூடாத புத்தகங்கள் எவைகள் என்று தேடி பார்த்து அந்த புத்தகங்களை தூக்கி எறிவதற்கு அனுமதிப்பாயா?
Say no Lord, don't come there.
ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே அங்கே வர வேண்டாம்.
Another room.
இன்னொரு அறை.
Your finances.
உன்னுடைய பொருளாதாரம்,
bank account, check book and all that.
உன்னுடைய வங்கி கணக்கு, உன்னுடைய காசோலை,
Can I come and check up all your accounts?
அங்கே வந்து உன்னுடைய கணக்குகளை எல்லாம் நான் பரிசோதித்து பார்க்கட்டுமா?
Can I come and see how you're spending your money?
உன்னுடைய பணத்தை எப்படி செலவு செய்கிறாய் என்பதை நான் வந்து பார்க்கட்டுமா?
Are you earning it honestly?
நீ நேர்மையாக இந்த பணத்தை சம்பாதிக்கிறாயா?
Are you cheating anybody?
யாரையாவது நீ ஏமாற்றுகிறாயா?
Have you borrowed money which you have not returned or not even trying to return?
நீ கடன் வாங்கி விட்டாய். நீ கொடுப்பதும் இல்லாமல் கொடுப்பதற்கு முயற்சி கூட செய்வதில்லை.
Any unrighteousness there?
அங்கே அநீதி காணப்படுகிறதா?
Do you want me to tell you how to spend your money?
நீ எப்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறாயா?
Say Lord, please don't disturb me in all these rooms.
ஆண்டவர் இப்படி எல்லாம் வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ஆண்டவர் இந்த அறைகள் எல்லாம்.
Just forgive my sin and take me to heaven.
என்னை பாவங்களை மட்டும் மன்னித்து பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு போகும் அவ்வளவுதான்.
Okay.
சரி.
So one room there is light.
அவே இப்போது பல அறைகள் கொண்ட இருதயத்தில் ஒரு அறையிலே மட்டும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது.
All the other rooms are dark.
மற்ற எல்லா அறைகளுமே இருட்டாக இருட்டடித்து கிடக்கிறது.
What do you pray in the meeting?
கூட்டத்தில் என்ன ஜெபிக்கிறீங்க?
Oh God, fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் நிரப்பும்.
Don't waste your time.
நேரத்தை எல்லாம் வீணடிக்காதீர்கள்.
Go home and sleep because he's not going to fill you with the Holy Spirit.
உங்களை கண்டிப்பாக ஆவியால் நிரப்ப மாட்டார். வீட்டுக்கு போய் தூங்குங்கள். நேரத்தை வீணடிக்க வேண்டாம்.
Don't waste your time. So many people are praying for the fullness of the Holy Spirit. I'll tell you, they are wasting their time.
அநேகர் பரிசுத்தாவியினுடைய நிறைவுக்காக அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், அவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
Because he is trying to knock at the door, it's all those doors you lock it and you say come in, come in. You don't let him come in.
அவர் உங்கள் இருதய கதவுகளை அங்கே அறைகளில் உள்ள கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் இறுக்கி பூட்டி விட்டு அவரை அனுமதிப்பதில்லை. ஆனால் ஆண்டவரே வாரம் வாரம் என்று கேட்கிறீர்கள்.
Supposing I come and knock at the door of your house.
நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க கதவை தட்டுறேன்.
And the door is locked.
கதவு பூட்டப்பட்டிருக்கிறது.
And you say come in, come in.
பிரதர் உள்ள வாங்க பிரதர் என்று சொல்கிறீர்.
And you put one more bolt inside.
உள்ள வாங்க வாங்க சொல்லி இன்னொரு தாழ்பாளை இறுக்கி போடுறீங்க.
Come in, come in, come in brother, I want to see you. Come, come.
ஐயோ வாங்க வாங்க பிரதர், நான் உங்களை பார்க்கணும் விரும்பறேன்னு சொல்லிட்டே நீங்க
lock the door also.
இன்னொரு கதவை பூட்டி விடுகிறீர்.
This is exactly how most believers pray, fill me with the Holy Spirit.
இதே போல தான் அநேக விசுவாசிகள் ஆண்டவரே என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பும் என்று ஜெபித்துக்
கொண்டிருக்கிறார்.
10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர்.
You can pray for 50 years.
50 வருஷம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆவியான அபிஷேகம் கிடைக்காது.
It's very simple.
மிகவும் எளிது பிரியமானவர்களே.
Open every door that he knocks at.
ஆண்டவர் தட்டக்கூடிய ஒவ்வொரு கதவையும் நீங்கள் அவருக்கு திறந்து கொடுங்க.
You won't even have to pray to be filled with the Holy Spirit.
அப்படியானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க கூட தேவையில்லை.
Opening your door itself will be a prayer.
நீங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறீர்களே, அதுவே ஜெபம்தான்.
This is real prayer.
இதுதான் உண்மையான ஜெபம்.
You open the door.
கதவை திறப்பது.
And he comes in.
அவர் உள்ளே வருகிறார்.
What a fool you are to not allow him to come in.
அவரை உள்ளே வர அனுமதிக்காமல் மறுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு புத்தியினராய் இருக்கிறீர்கள்.
We are so foolish.
நாம் மிகுந்த புத்தியினராய் இருந்திருக்கிறோம்.
We think he has come to trouble us.
அவர் நம்மை தொந்தரவு செய்ய தான் வந்திருக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம்.
I heard a story of an old widow, poor widow living in a small house.
ஒரு சிறு வீட்டிலே ஒரு ஏழை விதவை வாழ்ந்து வந்த கதையை நான் கேட்டிருக்கிறேன்.
She always found it difficult to pay the rent on the first of the month.
முதல் மாதம் வந்த உடனே முதல் தேதியிலே அந்த சிறிய வீட்டுக்கு வாடகை கொடுப்பதே கஷ்டம்.
So she would go away from the house so that when landlord comes, she's not there.
Agave ange vadai kekka owner varumbodhu inda vidavi amma veetu vittu putti vittu poi viduvargal ange irukka mattargal.
One day early in the morning on first she heard the knock while she was still in the house.
Oru naala vidavi veetla irundanga adhigaalaiye kadavu thatta satham ketirchi.
She kept quiet and didn't open the door.
Amiriya irundu vittu யாரும் இல்லாத போல அப்படியே கதவு திறக்காம அப்படியே
knock 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 and went away.
அந்த ஓனர் கதவு தட்டி 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 பார்த்துட்டு போய் விட்டார்.
Next day was Sunday.
அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை.
And the elder brother in the church said,
சபையில் உள்ள மூப்பர் சொன்னார்,
I came to your house yesterday morning with large amount of money to give you.
நேற்று நிறைய பணத்தை கொடுப்பதற்காக உங்க வீட்டுக்கு அதிகாலையில வந்தேன்.
I knocked and knocked and knocked and knocked, you had gone somewhere, I could not give it to you.
கதவு தட்டிக்கிட்டே இருந்தேன் இவ்வளவு நேரம். நீங்க திறக்கவே இல்லையே, எங்கே போயிட்டீங்க போல இருக்கு.
நான்
எவ்வளவு புத்தியன்.
So I went and gave it to somebody else.
ஆகவே நான் போய் வேற ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டேன்.
See, that is how we are.
இப்படி தான் நாம் இருக்கிறோம்.
We think the Lord has come to collect the rent.
நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் வாடகை பணத்தை வசூலிக்க தான் வந்திருக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம்.
Come to collect the rent.
அவர் வாடகை பணத்தை வசூலிக்க வரவில்லை. அவர் உங்களுக்கு வெகுமதி கொடுக்க முடியா வந்திருக்கிறார்.
Open every door.
எல்லா கதவுகளையும் திறந்து கொடுங்க ஆண்டவருக்கு.
Whole house will be filled with light.
உடைய முழு வீடும் வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கும்.
See how Jesus expressed that in Luke chapter 11.
லூக்கா சுவிசேஷம் 11 ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை எப்படி சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள்.
Luke 11:36.
லூக்கா 11:36.
If your whole body is full of light with no dark part in it, it shall be wholly illumined when the lamp illumines you with its rays.
லூக்கா 11:36. உன் சரீரம் ஒருவருக்குள்ளே இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார்.
Everything yielded, that is fullness of the Holy Spirit.
எல்லாம் வெளிச்சமா இருக்கும், இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு.
Then he gives us a warning also.
அங்கே ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார்.
Watch out, verse 35, that the light does not become darkness.
உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து 35 வசனத்தில் எச்சரிப்பை கொடுக்கிறார்.
That means when you were first converted, you yielded everything to the Lord.
ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் நாட்களிலே நீங்கள் முழுமையாக உங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தீர்கள்.
I will not watch any dirty movies anymore.
ஆண்டவரே, இனிமேல் அசுத்தமான படக்காட்சிகளை பார்க்கவே
மாட்டேன். See any bad magazines?
ஆண்டவரே, மோசமான புத்தகங்களையோ பத்திரிகைகளையோ வாசிக்க மாட்டேன்.
All my money is yours.
என்னுடைய பணம் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே.
You said that because you were not earning any money those days.
அந்த நாட்கள்ல நீங்க பணம் அவ்வளவு சம்பாதிக்கல, அதனால ஈஸியா சொல்லிட்டீங்க.
Easy to say, Lord, all my money is yours.
ஆண்டவரே, என்னுடைய பணம் எல்லாம் உமக்கு சொந்தம் என்று சொல்வது எளிது.
Then you got a good job with a big salary.
இப்பொழுது நல்ல வேலை கிடைத்து விட்டது, கை நிறைய சம்பளம் வந்து விட்டது.
That finance door you locked up, say, Lord, don't come here now.
இப்பொழுது போ, அந்த பணம் இங்கறதன அந்த கதவை பூட்டி விட்டீர்கள் ஆண்டவரே, அந்த உருமுக்குள்ளே நீங்கள் வரவேண்டாம்.
The light became darkness.
அங்கே இருந்த வெளிச்சமானது இப்போ எப்படி மாறி விட்டது? இருளாய் மாறி விட்டது.
And you started watching some dirty movies after that.
அதற்கு பிறகு அசுத்தமான சீரியல் காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள்.
The light became darkness.
அங்கே உள்ள வெளிச்சமானது இருளாய்
மாறிவிட்டது.
அநேக விசுவாசிகளுக்கு இது நடந்திருக்கிறது.
They were more spiritual on the day they are converted than today.
இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அதிக ஆவிக்குரியவர்களாய் இருந்தார்கள்.
Watch out that the light does not become dark.
உன்னிலுள்ள வெளிச்சம் இருள் அடைந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
Keep your conscience clear.
உன்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்.
And from there we want to lead on to the next step.
அங்கிருந்து நாம் அடுத்த படிக்கு நாம் செல்ல விரும்புகிறோம்.
God wants to get such people who have opened up all their heart.
தங்களுடைய இதயம் முழுமையாய் தேவனுக்கென்று திறந்து கொடுத்தவர்களை தேவன் கூட்டி சேர்க்க விரும்புகிறார்.
Whose body is full of light.
இப்பொழுது சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கிறது.
And make them into one body.
இப்பொழுது இவர்களை ஒரே சரீரமாக இணைக்க போகிறார்.
That is the church.
அதுதான் சபை.
God is not doing a work of saving souls. He's not saving souls.
ஆண்டவர் ஆத்துமாக்களை ரட்சிக்க கூடிய பணியை செய்து கொண்டிருக்கவில்லை.
He's making a church.
அவர் சபையை கட்டுகிறார்.
Supposing you want to build a house.
நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
You get some lorries to come and bring 10,000 bricks there.
ஒரு லாரியிலே செங்கல் லோடு வருகிறது, 10,000 செங்கல் அங்கே வந்து இறங்கி இருக்கிறது.
And people say, what are you doing, collecting bricks?
என்னப்பா செய்கிறாய், செங்கலை சேகரித்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார்கள்.
No.
இல்லை இல்லை இல்லை.
I'm not collecting bricks, I'm building a house.
நான் செங்கல் சேகரிக்கிற வேலை செய்யவில்லை, நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன்.
Why do so many people talk about saving souls?
ஏன் அநேக மக்கள் ஆத்மா ரட்சிப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆத்ம ஆதாயத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்?
Because they don't build them into a house.
அவர்கள் எல்லாரையும் வைத்து ஒரு வீடாய் கட்ட வேண்டுமே.
See, we are like individual bricks whom God wants to build into a house called the church.
நாம் இங்கே தனித்தனி செங்கல்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வைத்து தேவன் சபைங்கிறதன ஒரு கட்டடத்தை கட்ட போகிறார்.
If you are in it, built into the house, you are safe.
நீங்கள் அந்த கட்டடத்துக்குள்ளாக சேர்த்து இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு விட்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள்.
You know, supposing you unload 10,000 bricks outside the on the roadside.
நீங்கள் ரோட்டுக்கு பக்கத்திலே 10,000 செங்கல்லை இறக்கி விட்டீர்கள்.
You know what will happen in India?
இந்தியாவில் என்ன நடக்கும் என்று நன்றாக தெரியும்.
After one month it will become about 8,000.
ஒரு மாதம் கழித்து 10,000 செங்கல் 8,000 ஆய் மாறிவிடும்.
You wait another month it will become 6,000.
இன்னொரு மாதம் காத்திருந்தால் 6,000 கல்லாய் மாறிவிடும்.
In 3-4 months there are no bricks left.
3-4 மாதங்கள் கழித்தால் அங்கே செங்கலே இருக்காது.
Because you didn't build them.
நீங்கள் அந்த செங்கலை பயன்படுத்தி ஒரு கட்டடமாய் கட்டவில்லை.
If you built those 10,000 into a house, it'll remain, all 10,000 will be there.
அந்த 10,000 செங்கல்களை வைத்து நீங்கள் ஒரு வீட்டை கட்டி விட்டால் 10,000 செங்கல்களும் அப்படியே இருக்கும்.
So when I hear some pastor saying,
ஐ ஒரு பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு வைத்துக் கொள்வோம்.
Oh brother, you are stealing my sheep.
என்னுடைய ஆடுகளை நீங்கள் திருடுகிறீர்கள்.
That's like saying you are stealing my bricks.
என்னுடைய செங்கலை திருடுகிறீர்கள் என்று சொல்வது போல.
If you keep the bricks like that lying outside,
நீங்கள் வெளியே செங்கலை அப்படி வைத்துக் கொண்டே இருந்தால்,
I never in my life complained that anybody stole my sheep.
என்னுடைய ஆடுகளை யாராவது திருடி விட்டார்கள் என்று சொல்லி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கூட நான் குறை சொல்லவில்லை.
First of all, I have no sheep.
எனக்கு அந்த ஆடுகள் என்னுடையதல்ல.
They are the Lord's sheep.
அவர்கள் தேவனுடைய ஆடுகள்.
I don't have any sheep.
எனக்கு ஆடுகளே இல்லை.
I will never have any sheep.
எனக்கு இனிமேல் ஆடுகள் இருக்க போவதில்லை.
So nobody can steal my sheep in any case.
ஆகவே என்னுடைய ஆடுகளை யார் திருட முடியும்?
And nobody can steal my bricks also.
என்னுடைய செங்கல்களை நீ பார்த்தாலும் கூட.
Because I build them up into a house.
அவைகளை வீடாய் கட்டி விடுகிறேன்.
So the Lord wants us to be built together, not to be like individuals floating around.
தன்னந்தனியனாய் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அல்ல, ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சபையாக கட்ட விரும்புகிறார்.
Many churches, big churches are like cinema theaters.
அநேக பெரிய சபைகள், மெகா சபைகள் சினிமா தியேட்டர்களை போல இருக்கிறது.
30,000 people.
30,000 விசுவாசிகள்.
It's like some cinema theater saying, you know, we have got big auditorium, 10,000 people come there.
சில சினிமா தியேட்டர் சொல்கிறார்கள், எங்களுக்கு பெரிய அரங்கு இருக்கிறது, 10,000 மக்கள் இங்க வந்து பார்த்து கொண்டு போகிறார்கள்.
But you have no fellowship between the two people sitting next to each other in a cinema theater.
சினிமா அரங்கத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ரெண்டு பேருக்குள்ள யார் என்றே தெரியாது.
அநேக
சபைகள் இப்படி காணப்படுகிறது.
They are like people going to a big restaurant.
அங்கே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறது போல மக்கள் போகிறார்கள்.
It's like you go to a restaurant.
நீங்க ஹோட்டலுக்கு போனால்,
and you say, do you know all those people sitting on all those tables?
அங்கே ஹோட்டல்ல உட்கார்ந்து கொண்டு அங்கே பக்கத்து மேஜையில உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால்,
I don't know anybody, I just know my family.
நான் இந்த டேபிள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாரை தான் தெரியும். மற்ற டேபிள் இருக்க யாரையும் எனக்கு தெரியாது.
There is in many big churches.
அநேக பெரிய சபைகளில் இப்படி தான் காரியங்கள் இருக்கிறது.
Fellowship.
அங்கே ஐக்கியம் இல்லை.
They go to watch one performance of some pastor preaching.
அங்கே ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறார்கள்.
They are not built together.
ஒன்றாக கட்டப்படவில்லை.
Because many churches are like a restaurant.
அநேக சபைகள் இப்படி பெரிய ஹோட்டல்களை போல இருக்கிறது.
You have to pay money there.
அங்கே பணம் கட்ட வேண்டும்.
You can't go to restaurants without paying money.
பணம் கட்டாமல் நீங்கள் ஹோட்டலுக்கு போக முடியுமா?
No.
இல்லை, முடியாது.
They will threaten you.
அவர்களை பயமுறுத்துவார்கள்.
And if you go to some churches and don't pay money, they'll threaten you also.
நீங்கள் சில சபைகளுக்கு போய் அங்கே தசமபாகம் காணிக்கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களை பயமுறுத்துவார்கள்.
God will curse you and all those threats.
தேவன் உன்னை சபிக்க போகிறார் எல்லாம் சொல்வார்கள்.
But in a family there's no such thing.
ஆனால் ஒரு குடும்பத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை.
When you eat food in your father's parents home,
நீங்க அப்பா வீட்டுக்கு போறீங்க, அங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க.
Do they collect money from you?
சாப்பிட்டு முடிச்சனே பில் கொடுத்து காசு வாங்குறங்களா?
See, that's the difference between a father and a teacher.
ஒரு தகப்பனுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் உள்ள வித்தியாசம்.
And restaurant manager.
ஒரு ஹோட்டல் மேனேஜருக்கும் உள்ள வித்தியாசம் தான்.
A father is not interested in money.
தகப்பனுக்கு பணத்தில் விருப்பமில்லை.
And in a family, nobody says, I don't know who that person is.
ஒரு குடும்பத்திலே எனக்கு இவரை தெரியாது, அவரை தெரியாது என்று யாருமே சொல்லுவதில்லை.
The church is a family.
சபை என்பது ஒரு குடும்பம்.
It's like a building with all the bricks joined together.
எல்லா செங்கல்களும் இணைத்து கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை போல இருக்கிறது.
God is not saving souls, he is building a church.
தேவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாதபடிக்கு தேவன் சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்.
He is not collecting bricks, he is building a house.
அவர் செங்கல்களை சேகரிக்கவில்லை, ஆனால் வீட்டை கட்டிக் கொண்டிருக்கிறார்.
He is not starting a school with 10,000 students.
10,000 மாணவர்களை வைத்து ஒரு பள்ளி ஆரம்பிக்கவில்லை.
He is building a family of people who love one another.
ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய குடும்பத்தை கட்டுகிறார்.
And the best elder brother is the one who can build a family in his church.
சிறந்த ஒரு மூப்பர் யார் என்று சொன்னால் தன்னுடைய சபையையே குடும்பமாய் கட்டுகிறவர்.
It's better to have a family of 10 people than a cinema hall of 10,000 people.
10,000 மக்கள் கொண்ட சினிமா அரங்கத்தை காட்டிலும் 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம் மேல்.
Is your church a family?
உங்கள் சபை ஒரு குடும்பமா இருக்கிறதா?
Or is like a school where the school teacher stands every Sunday and preaches?
அல்லது வகுப்பு ஆசிரியரை போல அங்கே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கிறார் அது போல ஒரு பள்ளியை போல இருக்கிறதா?
It's easy to build a school.
ஒரு பள்ளியை கட்டுவது எளிது.
Very difficult to build a family.
ஒரு குடும்பத்தை கட்டுவது மிகவும் கடினம்.
That's why most elders prefer to make their church like a school.
ஆகவே தான் அநேக மூப்பர்கள் தங்களுடைய சபையை பள்ளியாக இருப்பதை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
They punish students also like the teacher punishes.
அங்கே ஆசிரியர் மாணவருக்கு தண்டனை கொடுப்பது போல இவர்களும் விசுவாசிகளை தண்டிக்கிறார்கள்.
And from the pulpit they speak also like the teachers.
ஆசிரியர்களை போலவே மேடையிலிருந்து பேசுகிறார்கள்.
They don't speak like a father.
தகப்பனை போல பேசுவதில்லை.
But you know that you have come to Zion when you got a shepherd after God's own heart.
தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மேய்ப்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் சீயோனுக்கு வந்து விட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம்.
So don't be happy if you just live a holy life.
ஆகவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதனாலே சந்தோஷப்பட வேண்டாம்.
You must say, now Lord, I've go to another stage.
ஆண்டவரே, இப்பொழுது இன்னும் அடுத்த நிலைக்கு நான் போக விரும்புகிறேன்.
Which nobody in the Old Testament could have.
பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே அப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டாகவில்லை.
See, first of all, this inner life nobody could have in the Old Testament.
முதலாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ளான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்கவில்லை.
The second thing nobody could have in the Old Testament was fellowship.
இரண்டாவது அவர்கள் இல்லாதிருந்த காரியம் என்னவென்றால் ஐக்கியம்.
Fellowship is a word not at all found in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே காணப்படாத ஒரு வார்த்தை இருக்குமானால் அதுதான் ஐக்கியம்.
Even David and Jonathan, they had friendship, not fellowship.
தாவீதும் யோனத்தானும் கூட அவர்கள் சிநேகிதர்களாக இருந்தார்களே ஒழிய ஐக்கியமாக இருக்கவில்லை.
My example is not David and Jonathan.
என்னுடைய மாதிரி தாவீது யோனத்தான் அல்ல.
In John 17, Jesus did not pray, "Oh Father, make my disciples one like David and Jonathan are one."
யோவான் 17 அதிகாரத்தில் இயேசு ஆண்டவரே சிஷ்யர்களை யோனத்தானும் தாவீதையும் போல ஒன்றாக்கும் என்று ஜெபித்தாரா? இல்லை இல்லை இல்லை.
Like you and I are one.
நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல.
You know who my example are?
என்னுடைய மாதிரி யார் தெரியுமா?
Not David and Jonathan.
தாவீதும் யோனத்தானும் அல்ல.
No.
இல்லை.
It's the Father and Son.
பிதாவும் குமாரனும்.
That is the type of oneness I seek to have with God's children.
தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இப்படிப்பட்ட ஒரு ஒருமனதையும் ஐக்கியத்தையும் தான் நான் நாடுகிறேன்.
There's no competition.
அங்கே போட்டி இல்லை.
No jealousy.
பொறாமை இல்லை.
No trying to show that I am better than you.
உங்களை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்று அங்கே காண்பிக்கிற காரியம் இல்லை.
Not even looking at the weakest believer and saying, "I don't need you."
பலவீனமான ஒரு விசுவாசியை பார்த்து கூட நீங்கள் எனக்கு தேவையில்லை என்று சொல்வதில்லை.
You know, one of the wonderful things that happened on the day of Pentecost.
பெந்தெகோஸ்த் நாளில் நடந்த ஒரு அதிசயமான காரியம் என்ன?
We can see different ways this picture.
இந்த காட்சியை வித்தியாசமான கோணங்களிலே பார்க்கலாம்.
These were 120 iron pieces.
120 இரும்பு துண்டுகள்.
They were put into the fire of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினிலே இந்த இரும்பு துண்டுகள் போடப்பட்டு விட்டது.
They came out as one piece.
அவைகள் வெளியே வரும்போது ஒரே துண்டாக வெளியே வருகிறது.
Melted by the fire.
எல்லாம் அந்த அக்கினால உருகி விட்டது.
That's what happened.
இதுதான் நடைபெறுகிறது.
And that is what God wants to do in every church through the outpouring of the Holy Spirit.
இதை தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளி ஒவ்வொரு சபையிலும் செய்ய விரும்புகிறார்.
It's not just speaking in tongues.
அன்னிய பாஷை பேசுவது மட்டுமல்ல.
In the day of Pentecost they became one. That is the most important thing.
பெந்தெகோஸ்த் நாளில் அவர்கள் எல்லாரும் ஒன்றானார்கள். அதுதான் மிக முக்கியமான காரியம்.
A lot of people who speak in tongues are not one.
அந்நிய பாஷை பேசுவது எல்லாரும் ஒன்றாக்கப்படவில்லை.
They criticize, they backbite with the same tongue also.
அதே நாவை வைத்துக் கொண்டு புறங்கூறுகிறார்கள், குறை சொல்கிறார்கள்.
But the Lord is seeking to make us one.
ஆனால் தேவன் நம்மை ஒன்றாக்குகிறார்.
And I would rather be one with two or three people than sit in a big crowd of 300 or 330,000 people in a church.
30,000 மக்களிலே ஒருவனாக உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் 3-4 பேரோடு கூட ஒன்றாவதையே நான் விரும்புகிறேன்.
God wants us to build families.
குடும்பங்களை கட்டுமுடியாய் தேவன் விரும்புகிறார்.
And this fellowship can come only if each of us is having fellowship with the Father.
இந்த ஐக்கியம் எப்படி வரும்? நாம் ஒவ்வொருவருக்கும் பிதாவோடு கூட ஐக்கியம் இருந்தால் தான் இந்த ஐக்கியம் ஏற்படும்.
Or we can use another example.
அல்லது நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
On the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளிலே,
we can say these 120 people were like the 120 parts of my body.
இந்த 120 பேர் என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற 120 பாகங்களைப் போல இருந்தார்கள். அவயங்கள்.
One bone here.
இங்கே ஒரு எலும்பு.
One eye.
இங்கே ஒரு கண்.
One leg.
அங்கே ஒரு கால்.
You know, like in some medical college laboratories you see there all men's bodies cut up and kept.
மருத்துவ மனைக்க மருத்துவ கல்லூரிகளிலே உள்ளதன சோதனை சாலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கே கை கால் வெட்டப்பட்டு படிப்புக்காக எல்லா பகுதிகளையும் வைத்திருப்பார்கள்.
That's how they were.
இப்படி தான் அவர்கள் இருந்தார்கள்.
Then the Holy Spirit came.
பரிசுத்த ஆவியானவர் வந்தபொழுது
suddenly they all got joined together.
திடீரென எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டார்கள்.
And they became one body.
அவர்கள் ஒரு சரீரமாய் மாறி விட்டார்கள்.
That is the church.
அதுதான் சபை.
They were all come under the headship of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து என்கிற தலைக்கு கீழாக எல்லாரும் வந்து விட்டார்கள்.
That is the type of church God wants to build in many parts of Tamil Nadu.
Tamil Nadu-ல பல பகுதிகளிலே இப்படிப்பட்ட சபைகளை தான் தேவன் உண்டாக்க முடியா விரும்புகிறார்.
But we have to see that.
ஆனால் நாம் இதை நோக்க வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது.
Many people have not seen it.
அநேகர் அதை காணவில்லை.
Most preachers have not seen it.
அநேக பிரசங்கியார்கள் அதை பார்க்கவில்லை.
They only say we must save souls, we must save souls, we must save souls.
நீங்கள் ஆத்மாவை போய் ஆதாயம் பண்ண வேண்டும், ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
It's like we must get more trucks to bring the bricks, we must get more trucks to bring the bricks.
இன்னும் லாரியை இப்படியேப்பா செங்கலை ஏற்றி கொண்டு வா, இன்னும் லாரியை இப்படி செங்கலை ஏற்றி கொண்டு வா.
Come and pile up all the bricks and after some time all the bricks are stolen.
அங்கே செங்கலை எல்லாம் கொண்டு வந்து இறக்க வேண்டும், கொஞ்ச நாட்கள் கழித்து செங்கலை எல்லாம் யாரோ திருடி கொண்டு போய் விட்டார்கள்.
No, we're not interested in that.
இல்லை, நமக்கு அதிலே பெரிய பிரியமில்லை.
As the bricks come in, we build them into the house.
செங்கல்கள் வந்து இறங்க இறங்க அவைகளை வீடுகளாக கட்டி கொண்டிருக்க வேண்டும்.
That is the great lack.
இதிலே ஒரு பெரிய குறைவு இருக்கிறது.
Many many churches are like a pile of bricks.
அநேக சபைகள் செங்கல் குவிகளாக தான் இருக்கிறது.
No connection between the people.
அங்கே ஜனங்களுக்குள்ளாக ஒரு தொடர்பு இல்லை.
They are like this anatomy laboratory, one leg and one hand and one eye and a stomach all lying around.
மருத்துவ கல்லூரியிலே இருக்கக்கூடிய சோதனை சாலையில் இங்கே ஒரு கை அங்கே ஒரு கால் என்று இருப்பது போல அங்கே வித்தியாசமான காரியங்களா இருக்கிறார்கள்.
Now when we initially come to the church you may be like that.
ஆரம்பத்தில் சபையாய் கூடி வரும்பொழுது நீங்கள் அப்படி இருக்கலாம்.
But God wants you to come be built together so that you become a functioning body.
நீங்கள் கிரியை செய்யக்கூடிய ஒரு சரீரமாய் மாறும்படியாக தேவனுடைய இணைக்க விரும்புகிறார்.
See 1 Corinthians chapter 12.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம்.
In 1 Corinthians 12 it speaks about the type of fellowship that God wants to have in the body of Christ.
கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே தேவன் எவ்விதமான ஐக்கியத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பாருங்கள்.
The every part of the body is important.
சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் முக்கியமானது.
And every part has got a function.
ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒரு வேலை இருக்கிறது.
It's not the same function.
ஒரே விதமான வேலை அல்ல.
Some may have a very lowly function.
சில அவயவங்களுக்கு ஒரு கீழ்நிலையிலே உள்ளதான ஒரு வேலையை கொடுக்கப்படலாம்.
Some may have a more important function.
சில அவயவங்களுக்கு முக்கியமான பணி கொடுக்கப்படலாம்.
Every part is necessary.
ஆனால் ஒவ்வொரு அவயவமும் இன்றியமையாதது, தேவையானது.
I want all of you to see this.
நீங்கள் எல்லாரும் இதை பார்க்க முடியாக விரும்புகிறேன்.
I pray that the Holy Spirit will open your eyes to see the church today.
பரிசுத்த ஆவியானவர் இதை நீங்கள் பார்க்க முடியாக உங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று
ஜெபிக்கிறேன். The church as a body.
சபையை சரீரமாக பார்ப்பது.
See, it says in verse 14.
இங்கே 14வது வசனத்தில்
பார்க்கிறோம். The body is not one member but many.
சரீரமானது ஒரே ஒரு அவயம் அல்ல, ஆனால் பல அவயங்களாக இருக்கிறது.
In verse 13, by one Holy Spirit, we were all immersed into one body.
பரிசுத்த ஆவியினாலே எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம் என்று 13வது வசனத்தில் வாசிக்கிறோம்.
And in this body there are many members.
இந்த சரீரத்தில் अनेक அவயவங்கள் உண்டு.
Now some person like who's very feels I'm very unimportant in the body like the foot.
சிலர் என்னலாம், நான் சபையிலே முக்கியமற்றவனாக இருக்கிறேன், ஒரு காலை போல இருக்கிறேன், பாதத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லலாம்.
And the foot says, verse 15.
15வது வசனத்திலே பாருங்கள், அந்த காலானது சொல்லுகிறது,
I am not a hand.
நான் கையா இராதபடினாலே,
hand is doing so many wonderful things.
கையை பாருங்கள், எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது.
Writes letters.
கடிதங்களை எழுதுகிறது.
Can type on the computer.
கம்ப்யூட்டர்ல டைப் அடிக்கிறது.
Signs checks.
காசோலைகளுக்கு கையெழுத்து போடுகிறது.
Paints beautiful pictures.
அருமையான சித்திரங்களை தீட்டுகிறது.
Can drive a scooter.
ஸ்கூட்டரை ஓட்டுகிறது.
Look at me, just a foot.
கால் பாருங்கள், நான் ஒரு கால் தான்.
Most of the time dirty.
எப்பொழுது பார்த்தாலும் அதிகபட்ச நேரம் அழுக்காக இருக்கிறேன்.
I wish I could be a hand.
ஏ, நான் கையா இருந்தால் பரவாயில்லையே.
Oh, I'm a foot.
ஐயோ, நான் பாதமா இருக்கிறேன்.
I'm useless.
நான் பிரயோஜனமற்றவன்.
This is don't talk like that.
அப்படி பேசக்கூடாது.
How many of you would like to live without your feet?
எத்தனை பேர் கால் இல்லாமல் வாழ விரும்புகிறீர்கள்?
Foot is very important even though it's down there.
Kaal irukkakoodiya edathila irundhalum kaal mukkiyamaanadhu.
It says the foot should not say that.
Kaal aanadhu appadi solla koodadhu endru paarkkrom.
And the ear should not say because I'm not an eye, I'm not part of the body.
Kaadhu naan kanna iradha appadinaale enakku indha sarigila oru mukkiyathum illai endru solla koodadhu.
And see, it says is 17, if the whole body were an eye, where would the hearing be?
17avathu vasarathile paarungal, sarira muluvadhum kannaanal sevi inge.
Don't desire somebody else's gift.
அதனுடைய பொருள் என்னவென்றால், வேறு ஒருவருடைய வரத்தை நீ விரும்பக்கூடாது.
If somebody else can sing and you can't sing,
வேறு ஒருவர் பாடக்கூடிய வரம் பெற்றவர், உன்னாலே பாட முடியாது.
Don't worry.
கவலைப்பட வேண்டாம்.
Your gift is something else.
உங்களுக்கு வேறு ஒரு வரம் இருக்கும்.
Somebody else can preach and you can't preach.
ஒருவர் பிரசங்கிக்க முடிகிறது, உங்களுக்கு பிரசங்கிக்க முடியவில்லை.
Don't worry, you got another gift.
கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வேறு ஒரு வரம் இருக்கிறது.
I have met many sisters who have a tremendous gift of praying for God's servants.
தேவனுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மிகுந்த வரம் பெற்ற சில சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன்.
I really believe it's a gift.
உண்மையாலுமே அது ஒரு வரம் என்று நான் நம்புகிறேன்.
All of us should pray. That's true.
நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும்.
But there are some people who have a special gift of praying.
ஆனால் ஒரு சிலருக்கு விசேஷித்த ஜெபிக்கக்கூடிய வரம் இருக்கிறது.
Even I don't have.
எனக்கு அது இல்லை.
Some people have it.
சிலருக்கு அந்த வரம் இருக்கிறது.
It's amazing what they can do.
அவர்களால் என்னெல்லாம் செய்ய முடிகிறது என்பதை பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கும்.
You never see them.
நீங்கள் ஒரு காலம் அவர்களை பார்ப்பதில்லை.
They are hidden away somewhere in the congregation.
எங்கேயோ அவர்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறார்கள்.
They are like the heart.
அவர்கள் இருதயத்தை போல இருக்கிறார்கள்.
Have you seen the heart?
யாராவது இருதயத்தை பார்த்திருக்கீங்களா? உங்க இருதயத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா?
We can't see it.
இருதயத்தை பார்க்க முடியாது.
Hidden inside.
உள்ளே மறைந்து இருக்கிறது.
It's like those people who pray.
அவர்கள் அந்த இருதயம் ஜெபிக்கக்கூடிய மக்களை போல இருக்கிறது.
They are always pumping 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 pumping.
எப்பொழுதே அவைகள் பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது.
Because the heart is pumping.
அந்த இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டே இருக்கிற அப்படினாலே,
the tongue can speak.
நாவு பேச முடியாது.
No, you know what will happen to you, happen to me right now if this heart stops pumping.
இப்பொழுதே இந்த இருதயமானது ரத்த ஓட்டத்தை நிறுத்தி கொண்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நாவுக்கு
I'll stop speaking.
நான் பேசுவதை நிறுத்தி விடுவேன்.
And I'll just go down.
கீழே விழுந்து விடுவேன்.
Do you know what happens if people stop praying for me?
எனக்காக ஜனங்கள் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா?
I will not be able to speak as I'm doing.
இப்பொழுது பேசுகிறது போல பேச முடியாது.
You know, some of you may think that that's not necessary.
அதெல்லாம் தேவையில்லை என்று நீங்கள் உங்களில் ஒரு சிலர் சொல்லலாம்.
Oh, Brother Zach, he can always speak.
Brother Zach, அவரா எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் பேசிக்கொண்டே இருப்பார்.
It's not true.
அது மெய் அல்ல.
I want you to turn to 2 Thessalonians, first of all, Ephesians 6.
முதலாவது எபேசியர் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
See, this is the great apostle Paul.
மிகப்பெரிய அப்போஸ்தலன் பவுல்.
The great apostle Paul was 100 times better than me.
அப்போஸ்தலன் பவுல் 100 மடங்கு என்னை காட்டிலும் மேன்மையானவர், சிறந்தவர்.
100 times more anointed than me.
என்னை காட்டிலும் 100 மடங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
100 times more gifts than me.
என்னை காட்டிலும் 100 மடங்கு வரம் பெற்றவர்.
100 times more faithful than me.
என்னை காட்டிலும் 100 மடங்கு உண்மையுள்ளவர்.
And 100 times more bold than me.
என்னை காட்டிலும் 100 மடங்கு தைரியமானவர்.
And with more experiences of God than me.
என்னை காட்டிலும் அதிகமாக தேவனிடத்தில் அனுபவம் பெற்றவர்.
Look what he is saying.
அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
Ephesians 6:19.
எபேசியர் 6 அதிகாரம் 19 வசனம்.
Pray for me that I will be able to speak opening my mouth so that I can make known the with great boldness the mystery of the gospel.
சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்க முடியும், எனக்காக விண்ணப்பம்
பண்ணுங்கள்.
பேசுவதற்கு உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா பவுலே?
Do we have to pray that you also must be bold?
நீரும் தைரியமா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா?
You are such a bold man, why do we need to pray for you?
ஏற்கனவே நீர் எவ்வளவு தைரியமுள்ள மனிதர், உங்களுக்காக ஏன் நாங்கள் ஜெபிக்க வேண்டும்?
You say I am bold because people are praying for me.
நான் ஏன் தைரியமா இருக்கிறேன்? ஜனங்கள் எனக்காக ஜெபிப்பதினாலே.
You mean we have to pray that you will have the words to speak, you are such an experienced speaker.
நீங்கள் எவ்வளவு அனுபவம் பெற்ற ஒரு பேச்சாளராய் பிரசங்கராய் இருக்கிறபடினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமா?
He says I am able to speak because people are praying for me.
எனக்காக ஜனங்கள் ஜெபிக்கிறபடினாலே நான் பேச முடிகிறது.
And see 2 Thessalonians 3.
கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்பட வேண்டும்.
And also pray that we will be delivered from all these evil men around me.
என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய துர்க்குணராகிய பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும்.
Oh, we say, Paul, we don't have to pray that you have to be delivered from evil men.
துர்க்குணர் பொல்லாதவர்களிடத்திலிருந்து விடுதலையாக முடியாய், நாங்கள் ஜெபிக்க வேண்டுமா பவுலே?
Oh, God's angels will protect you.
தேவனுடைய தூதர்களும் உங்களை பாதுகாப்பார்கள்.
He says, yes, God's angels will protect me when you pray for me.
ஆம், தேவ தூதர்கள் எப்பொழுது என்னை பாதுகாப்பார்கள்? நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது.
See how much Paul realized, I am only one part of the body of Christ.
நான் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒரே ஒரு அவயவம் தான் என்பதை பவுல் எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தார் பாருங்கள்.
You weak brothers and sisters in Thessalonica.
தெசலோனிக்கையிலே இருக்கக்கூடிய பலவீனமான சகோதர சகோதரிகளே,
you can have a great ministry if you pray for me.
நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் உண்டாகும்.
Do you know there are many gifts in the body of Christ?
கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் அநேக வரங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
If you are born again,
நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருந்தால்,
brother or sister,
சகோதரனாய் சகோதரியாய் இருந்தாலும் சரி,
young or old,
நீங்கள் வாலிபர்களாய் இருந்தாலும் சரி, முதியவர்களாய் இருந்தாலும் சரி,
I want to tell you something in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
God wants to fill you with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியாலே தேவனுடைய நிரப்ப விரும்புகிறார்.
Open up every room in your heart.
உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதவுகளையும் திறந்து விடுங்கள்.
When he fills you with the Holy Spirit,
உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது,
he will give you power.
அவர் உங்களுக்கு வல்லமையை தருவார்.
Become an effective member in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரத்திலே திறமையும் திறனுள்ள பயன்பாடுள்ள ஒரு அவயவமாய் உங்களை மாற்ற முடியும்.
You may not be a preacher.
பிரசங்கியாராக இல்லாமல் இருக்கலாம்.
If you're a mother, you'll be 100 times better mother after you're filled with the Holy Spirit.
நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் பரிசுத்தான் அபிஷேகம் பெற்ற பிறகு 100 மடங்கு மேன்மையான ஒரு தாயாக மாறிவிடுவீர்கள்.
You won't become a preacher, you'll become a better mother.
நீங்கள் பிரசங்கியாராக மாறுவதில்லை, நீங்கள் நல்ல தாயாக மாறுவீர்கள்.
And if you're already praying for people,
ஏற்கனவே நீங்கள் மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தால்,
you get filled with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியான நிரப்பப்படும் பொழுது,
you'll be able to pray much more effectively.
இன்னும் திறமாய் திறனுள்ள விதத்திலே நீங்கள் ஜெபிக்க முடியும்.
And you'll be able to share God's word in 2-3 sentences to the people who come to your house.
உங்களுடைய குடும்பத்திற்கு வீட்டுக்கு வருகிறவர்களிடத்திலே 2-3 வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும்.
Preaching is not just standing here.
பிரசங்கம் என்பது எங்கே நின்று பிரசங்கிப்பதுதான் என்று அல்ல.
I heard of one man.
ஒரு மனிதனை நான் கேள்விப்பட்டேன்.
He had no gift of speaking.
அவருக்கு பிரசங்கிக்கக்கூடிய வரமே இல்லை.
This is a true story.
இது மெய்யான ஒரு சம்பவம்.
He was living in another country.
வேற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
He would go to some tourist areas.
அவர் என்ன செய்வாராம், இந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்திற்கு செல்வாராம்.
And he would take a lot of tracks.
நிறைய பட்டாசு எடுத்து கொண்டு போவார்.
And different people would come.
நிறைய மக்கள் வரும்பொழுது,
And he would give them a track.
அவர் எல்லாருக்கும் துண்டு பிரதியை கொடுப்பார்.
He said, are you ready to meet God?
நீ தேவனை சந்திக்க ஆயத்தமா என்ற கைப்பிரதியை கொடுப்பார்.
Where will you go if you die tonight?
இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாய்?
Those people would just take it and go off.
அதெல்லாம் வாங்கி கொண்டு மக்கள் போய் விடுவார்கள்.
Never see the man again.
அந்த மனிதனை மீண்டும் பார்க்க மாட்டார்கள்.
Like that he gave thousands of tracts out.
இப்படி ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டே இருந்தார்.
And later on it was discovered.
அதற்கு பிறகு அவர் கண்டுபிடித்தார்.
That so many hundreds of people around the world were saved through this man's ministry.
இந்த மனிதனுடைய ஊழியத் திருமத்தமாக நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை சுற்றிலும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்.
Just by giving a tract to someone.
யாரோ ஒருவருக்கு துண்டு பிரதியை கொடுப்பதன் மூலமாக.
That was his gift.
அவருடைய வரம்.
No, I don't have that gift.
எனக்கு அந்த வரம் இல்லை.
Because God doesn't give that same gift to everybody.
தேவன் ஒரே விதமான வரத்தை எல்லாருக்கும் கொடுப்பதில்லை.
What I want to say is even if you have no gift of preaching.
உங்களுக்கு பிரசங்கிக்க கூடிய வரமே இல்லை என்றாலும் கூட.
God may give you words to speak to somebody who comes to your house.
உங்களுடைய குடும்பத்திற்கு வருகிறவர்களிடத்தில் பேசுவதற்கு ஏற்ற வார்த்தைகளை தேவன் கொடுப்பார்.
You sisters, don't somebody come to see you in your house?
சகோதரிகளே, உங்கள் வீட்டுக்கு யாரும் வருவதில்லையா?
Don't you go to somebody's house?
நீங்கள் யார் வீட்டுக்காவது போவதில்லையா?
Instead of just gossiping about all the news,
எல்லா
கதைகளையும் about other people,
மற்றவர்களை பற்றியெல்லாம் குறை பேசிக்கொண்டே இருப்பதை விட,
why not sometimes say something like this?
ஏன் சில சமயத்தில் இது போல சொல்லக்கூடாது?
See, today I was reading the Bible.
இன்னைக்கு நான் பைபிள் வாசித்துட்டு இருந்தேன்.
And God spoke to me through a verse.
ஒரு வசனத்து மூலமாய் தேவன் என்னோடு கூட பேசினார்.
And then share what God spoke to you that day through that verse.
அந்த நாளிலே அந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களிடத்தில் என்ன பேசினாரோ அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
Sister, I just thought I would share this with you.
சகோதரியே, நான் இந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Or if somebody, one sister calls you on the telephone.
அல்லது யாராவது உங்கள் தொலைபேசியில் உங்களை அழைத்தால்,
you say, sister, before you put the phone down, I just want to share a verse God gave me.
Sister, நீங்க போன் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தேவன் என்னோடு பேசின வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
May help you.
எனக்கு உதவி செய்தது உங்களுக்கு உதவி செய்யலாம்.
Only 1 minute.
ஒரே ஒரு நிமிஷம் தான்.
In 1 minute you have prophesied to that sister over the telephone.
அந்த ஒரு நிமிஷத்திலே இந்த பேசின சகோதரியோடு கூட நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டீர்கள்.
Why don't you do it?
ஏன் அதை செய்ய வேண்டாம்? செய்யக்கூடாது.
All of us talk to somebody during the day.
எல்லாருமே நாம் யாரோ ஒரு இடத்திலே பலர் இடத்திலே நாம் ஒரு நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம்.
If you don't have the boldness to speak to unbelievers.
அவிசுவாசிகளிடத்திலே பேசுவதற்கு தைரியம் இல்லை என்றால்,
start with believers.
முதலாவது விசுவாசிகளிடத்தில் ஆரம்பியுங்கள்.
There are so many believers who are slaves to sin.
அநேக விசுவாசிகள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள்.
Maybe your gift is just to give them a book.
உங்களுடைய வரமானது ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுக்கக்கூடிய வரமாக இருக்கலாம்.
There are some brothers who do that.
சில சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
They use their tithe money to buy books to give to other people.
தங்களுடைய தசமபாக பணத்தை அவர்கள் செலவு செய்து புத்தகத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறார்கள்.
It's a very good way to use our money.
நம்முடைய பணத்தை பயன்படுத்துவதற்கு இது மிக சிறந்த வழி.
We don't support any pastors in our churches.
நம்முடைய சபைகளிலே பாஸ்டர்களை நாம் பணத்தினால் தாங்குவதில்லை.
So we don't need any tithes.
நாம் யா தசமபாகம் வாங்குவதில்லை.
Use it to buy a book and give it to other people.
ஒரு புத்தகத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த பணத்தை ஏன் பயன்படுத்த கூடாது?
With a prayer.
ஜெபத்தோடு கூட.
Brother, here's a book that helped me.
சகோதரனே, இந்த புத்தகத்தை படித்து நான் பயன்பெற்றேன்.
Or here is a DVD.
அல்லது இதே ஒரு DVD இங்கே இருக்குது.
You know the cost of DVD is probably 2 cups of coffee.
ஒரு DVDனுடைய விலை 2 கப் காபி வாங்கினால் அது சமமா இருக்கு.
You go to some restaurant and buy 2-3 cups of coffee, that is 1 DVD.
சில ஹோட்டலுக்கு போங்கள், 3 கப் காபி குடித்தால் போதும், அதுதான் DVDனுடைய விலை.
So you just use that to give somebody.
அதை நீங்கள் யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்க பயன்படுத்துங்க.
With a prayer.
ஜெபத்தோடு கூட.
Brother, I'm praying this will help you.
நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், இது உங்களுக்கு உதவி செய்யும்.
You know, every one of us can fulfill a function in the body of Christ.
நம்மிலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே உள்ள ஏதாவது ஒரு பணியை நாம் செய்ய முடியும்.
And to work together with others.
மற்றவர்களோடு சேர்ந்து இசைந்து கிரியை செய்வது.
Thus we will have a local church which is like the body of Christ.
அப்படித்தான் நமக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய ஸ்தல சபை உண்டாகிறது.
Where we love one another.
அங்கே ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கிறோம்.
You know, all these bricks love one another, that's why they are stuck together.
பார்த்தீங்களா, இந்த செங்கல் எல்லாம் ஒன்றை ஒன்று நேசிக்கிற அப்படினாலே தான் ஒட்டி கொண்டிருக்கிறது.
There's no brick which says I don't like you and wants a little gap from the other brick.
எங்கே ஏதாவது ஒரு செங்கல் எனக்கு ஒன்றை பிடிக்கவில்லை என்று சொல்லி இறங்கி வந்து விடுகிறதா, அங்கே ஓட்டை வந்து விடுகிறதா? இல்லை.
It's all linked together.
எல்லாம் ஒன்றோடு இணைந்து
இருக்கு. God has put us like that.
தேவன் நம்மை அப்படி தான் வைத்திருக்கிறார்.
We pray there'll be many local churches like that in Tamil Nadu.
Tamil Nadu-ல இப்படி பல ஸ்தல சபைகள் உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே,
please help us that we can satisfy your heart's desire.
நம்முடைய இதயத்தின் வாஞ்சை ஆண்டவரே, நாங்கள் நிறைவேற்ற முடியாக விரும்புகிறோம், எங்களுக்கு உதவி செய்யும்.
To see many local churches in Tamil Nadu that function like a body.
ஆண்டவரே, சரீரமாய் இயங்கி வருகிற अनेक ஸ்தல சபைகளை ஆண்டவரே நீர் உண்டாக்கும்.
Oh God, hear us.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேளும்.
In Jesus' name.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.